அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
அதிகாலையில் தேவனின் சத்தத்தை கேட்க வாஞ்சியோடு இருக்கும் சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். தினமும் இந்நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.
பிரியமான வானொலி நேயர்களே, இன்று முதல் யோவான் எழுதின சுவிசேஷத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். யோவான் எளிதாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சுவிசேஷம் என்ற எண்ணம் அநேகருக்கு உண்டு. ஆனால் அங்கே காணப்படுகிற வார்த்தைகளின் எளிமையானது அநேகரை ஏமாற்றி விடுகிறது என்று சொல்லலாம். உதாரணமாக இரண்டு வசனங்களை வாசிக்கிறேன். யோவான் முதலாம் அதிகாரம் 11-12 வசனங்கள். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அருமையானவர்களே, வார்த்தையை பொறுத்த மட்டிலேயும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் மிக முக்கியமான சுவிசேஷத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் மற்றொரு சிறப்பு தன்மையை காட்டுகிறேன். யோவான் 14:20 பாருங்கள். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே அறிவீர்கள். இந்த வசனத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கான பொருளையும் 4வது வகுப்பு படிக்கிற ஒரு பிள்ளை கூட அழகாக சொல்லும். ஆனால் அந்த வார்த்தைகளை தொடர்ச்சியாக வைக்கும் பொழுது, குறிப்பாக நீங்கள் என்னிலேயும் நான் உங்களிலேயும் என்ற வாக்கியமானது மிகவும் அறிவு பெற்ற ஒரு வேத சாஸ்திர நிபுணரும் தத்துவ ஞானியும் கூட இதன் ஆழமான பொருளை விவரிக்க முடியாது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் என்னிலேயும் என்பது ரட்சிப்பை குறித்தும், நான் உங்களிலேயும் என்பது பரிசுத்தமாக்கப்படுதலையும் குறித்து கூறுகிறது. ஆனால் இதையும் தாண்டி ஆழமாக நம்மால் செல்ல முடியாது. அநேக நேரங்களிலே வார்த்தைகளுக்கான பொருளை நாம் அறிந்திருப்பதனாலே அந்த வாக்கியத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம் என்று நினைக்கிறோம். வார்த்தைகள் எளிமையானவைகள், ஆனால் கருத்துக்களோ ஆழமானவைகள். ஜெரோம் எனும் வேத பண்டிதர் யோவான் சுவிசேஷத்தை குறித்து சொல்லும்பொழுது, தெய்வீக ரகசியங்களின் ஆழங்களில் உயர்ந்து நிற்கிறது யோவான் சுவிசேஷம் என்று சொல்லியிருக்கிறார். மற்றொரு வேத பண்டிதர் சொல்லும்பொழுது, அது கிறிஸ்துவனுடைய இருதயத்தை தொடுகிறது என்று சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் மிக சாதாரணமானது, எளிமையானது என்று கூறப்பட்டாலும், யோவானை எழுதியது அப்போஸ்தலனாகிய யோவான் தானா என்பதை குறித்து அநேகர் கருத்து மாற்றங்களை தெரிவிக்கிறார்கள். ஆனால் அந்த சர்ச்சைக்குள்ளே நாம் நுழைய வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் யோவான் கடைசி அதிகாரத்தில் 24 வசனத்திலே சொல்லும்பொழுதும், அந்த சீஷனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன், அவனுடைய சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறோம் என்று தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ஒரு வேத சாஸ்திர கல்லூரியிலே யோவான் தான் இந்த சுவிசேஷத்தை எழுதினாரா என்பதை குறித்து பல கருத்துக்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அந்த இறுதி நாள் வகுப்பிலே ஒரு மாணவன் எழுந்து சொன்னான், நான் இங்கே வரும் முன்னதாக யோவானே அந்த சுவிசேஷத்தை எழுதினார் என்பதை அறிந்திருந்தேன். இந்த 3 மாதங்கள் முடிந்த பிறகும் அதையே நான் விசுவாசிக்கிறேன். எனவே ஒரு செமஸ்டரை நான் வீணாக்கிவிட்டேனே என்று கூறினானாம். அருமையானவர்களே, நாம் அப்படிப்பட்ட தேவையற்ற சர்ச்சைக்குள்ளே நம்முடைய நேரத்தை செலவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. வேதத்தை பொறுத்தமட்டிலேயும் நாம் வாசித்து புரிந்து கொள்ளுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்தாலே போதும். நமக்கு தேவையான ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் மேலும் மேலும் நாம் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் தூய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார். பப்பயஸ் என்பவரும் அலெக்சாண்டிரியா பட்டணத்தைச் சேர்ந்த கிளமட் என்பவரும் யோவான் சுவிசேஷத்தை எழுதியது யோவானே என்று தெளிவாய் கூறியிருக்கிறார்கள். அலெக்சாண்டிரியா பட்டணத்திலே கிளமண்ட் என்பவர் கிறிஸ்துவுக்கு பின் 200வது ஆண்டிலே வாழ்ந்தவர். எனவே யோவான் தான் அதை எழுதினார் என்பதை நாம் பூரணமாக விசுவாசிக்கலாம். ஆனால் நாம் முக்கியமாக கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, யோவான் ஏன் இந்த சுவிசேஷத்தை எழுதினார்? இதுவே கடைசியாக எழுதப்பட்ட புத்தகம். கிறிஸ்துவுக்கு பின் கிட்டத்தட்ட 100வது ஆண்டிலே இது எழுதப்பட்டிருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டின் மற்ற பகுதிகளை எழுதிய எல்லா அப்போஸ்தலர்களும் மறைந்துவிட்டார்கள். யோவான் தனித்து விடப்பட்டிருக்கிறார். சிலர் சொல்கிறார்கள், ஆதி திருச்சபையில் காணப்பட்ட ஒரு தவறான கொள்கைக்கு எதிராக எழுதினார் என்று சொல்கிறார்கள். அந்த கூட்டத்தின் மக்கள் விசுவாசிப்பது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தேவனாயிருக்கிறார், அவர் மனிதன் அல்ல என்பதுதான். மேலும் அவர்கள் சொல்லுகிற மற்றொரு கருத்து, அப்போஸ்தலர்கள் அவரை பார்த்தார்கள் என்று எண்ணினார்கள், ஆனால் உண்மையாக அவரை பார்க்கவில்லை என்று கூறுகிறார்கள். அரியனேஸ் என்பவர் சொல்லும்பொழுதும் இப்படிப்பட்ட நாஸ்டிக் கொள்கைகளுக்கு எதிராக எழுதினார் என்று கூறுகிறார். ஆனால் தொலக் என்பவர் சொல்லும்பொழுது அந்த காரணத்திற்காக இது எழுதப்படவில்லை என்கிறார். இன்னும் சில மற்ற சுவிசேஷர்கள் எழுதிய காரியங்களுக்கு துணையாக இவற்றை எழுதியிருக்கிறார் என்கிறார்கள். அதாவது மற்றவர்கள் சேர்க்காத சில காரியங்களை இவர் சேர்த்து சொல்கிறார் என்கிறார்கள். ஆனால் ஹேஸ் என்பவர் சொல்லும்பொழுது வெற்றிடங்களை நிரப்புவதற்காக எழுதப்பட்ட சுவிசேஷம் யோவான் அல்ல என்கிறார். இந்த விளக்கங்கள் எல்லாம் யோவான் சுவிசேஷத்திலே காணப்படுகிற வினோதமான சத்தியங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறதில்லை. அப்படியென்றால் யோவான் ஏன் இதை எழுதினார்? அன்றைய திருச்சபை மக்கள் இந்த மத்தேயு மார்க் லூக்கா எழுதின சுவிசேஷங்களோடு கூட இவரும் ஒரு சுவிசேஷத்தை எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டபடியினாலே எழுதியிருக்கலாம். அதாவது ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்களாக யோவானிடத்திலே அவர்கள் இதை கேட்டிருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்வதற்கான இயேசுவின் போதனைகளை தொகுத்து தரும்படியாய் கேட்டிருக்கலாம். இதே காரியத்தைத்தான் பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுகிற அகஸ்டின் சொல்கிறார். அகஸ்டின் அவர்கள் கூறும்பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷமானது மற்ற சுவிசேஷங்களை காட்டிலும் வித்தியாசமானது என்றும், ஒரு கழுகு காரியங்களை பார்ப்பது போல இவர் பார்க்கிறார் என்றும் எழுதியிருக்கிறார். உயரமாக சென்று கழுகு பார்க்கும் அந்த பார்வையோடு பார்க்கும் யோவான் சுவிசேஷமானது நம்மையும் உயரமான ஆவிக்குரிய அனுபவத்திற்குள்ளே கொண்டு செல்லட்டும் என்று எழுதுகிறார். ஆம், அதுதான் யோவான் தனது நிருபத்தை எழுதியதின் நோக்கம். யோவான் தனது நிருபத்தை எழுத ஆரம்பிக்கும் பொழுது நம்மை பெத்லேயம் கவர் அழைத்து செல்லவில்லை. ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் காலங்களிலேயும் பழைய அதே பாடல்களை நாம் பாடிக்கொண்டே இருப்பதனாலே மட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியாது. ஏன் யோவான் அப்படி செய்யவில்லை என்றால், நாம் ஆவிக்குரியவர்களாக வளர வேண்டும் என்றே அவர் விரும்பினார். அமைதியான நித்தியம் என்னும் பாதையிலே நம்மை நடத்துகிறார். ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு ஆதியை குறித்து அவர் பேசுகிறார். யோவான் 1:1 பாருங்கள், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்கிறார். இந்த உலகமானது 30 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்தது என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் பூமி அதைவிட முன்காலத்திலேயே இருந்திருக்கலாம். உலகத்தை படைக்கும் வரை தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார்? அப்பொழுது அவர் கை சூப்பிக் கொண்டிருந்தார் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை பிரியமானவர்களே, கடந்த காலத்திலேயும் அவர் செய்ய வேண்டிய எத்தனையோ காரியங்கள் இருந்தது. வரும் நித்தியத்திலேயும் அவர் எத்தனையோ காரியங்களை செய்யப்போகிறார். எனவே ஆதியிலே என்று சொல்லும்பொழுது நம்முடைய அறிவுக்கு எட்டிய தூரம் வரைதான் நாம் சொல்ல முடியும். மீண்டுமாக யோவான் 3:3 சொல்லும்பொழுது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிட்டு உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்கிறார். 14 செல்லும்பொழுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்கிறார். கிரேக்க தத்துவ ஞானிகள் கிரேக்க மனநிலையோடு லூக்காவை கற்றுக்கொண்டது போல இதை அறிந்து கொள்ள முயற்சிப்பார்கள் என்றால், எங்களுக்கு போதும், உண்மை நாங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றுதான் சொல்வார்கள். ஆனால் யோவான் கேள்வி கேட்கும் கிரேக்கர்களுக்காக இதை எழுதவில்லை. எனவே தொடர்ந்து அவர் 3:18 வரும்பொழுது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று எழுதுகிறார். வெளிப்படுத்தினார் என்று சொல்லும்பொழுது மனிதர்கள் அவரை கண்டு அவரை அறிந்து கொள்ளத்தக்க ஒரு இடத்திற்கு அவரை கொண்டு வந்தார். எந்த ஒரு ஆரம்பமும் இல்லாதவர்தான், நித்தியத்தைச் சேர்ந்த தேவகுமாரன். வைத்தியனாகிய லூக்கா ஒரு பெரிதாக காட்டும் பூத கண்ணாடியின் மூலமாய் இயேசுவை பார்த்தார். யோவானின் வழிமுறைகள் வித்தியாசமானதாக இருந்தாலும் லூக்கா வந்த அதே முடிவிற்கே யோவானும் வருகிறார். யோவானின் முறையை விஞ்ஞான முறை என்று நாம் அழைக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் விசுவாசத்திற்குள்ளே கடந்து வந்த ஒரு கிறிஸ்தவனுக்கு மற்றொரு கன்னிப்பிறப்பு நடைபெற வேண்டும் என்பது அவசியமில்லை. ஏனென்றால் ஏற்கனவே அவன் அதை விசுவாசிக்கிறான். எனவே அவன் யோவான் எழுதின சுவிசேஷத்திற்கு வரும்பொழுது, அதை வாசிக்கும் பொழுது, கற்றுக்கொள்ளும் பொழுது எல்லையில்லா மகிழ்ச்சி பெறுகிறான். தனித்தாழ் ஊழியத்திலே வேறு எந்த சுவிசேஷத்தையும் விட இந்த யோவான் சுவிசேஷமே அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இது விசுவாசிகளுக்குரிய ஒரு சுவிசேஷம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்திருக்கிறவர்கள் வளருவதற்கு இதிலே அநேக சத்தியங்கள் உண்டு. யோவான் சுவிசேஷம் ஏற்கனவே விசுவாசத்திற்குள்ளே இருப்பவர்களுக்காக எழுதப்பட்டது. குறிப்பாக 13-17 வரை உள்ள பகுதிக்கு ஒரு தலைப்பாக விசுவாசிகளுக்கு மட்டும் என்று எழுதலாம். அது மட்டுமல்ல, மற்றவர்கள் இதை வாசிக்க தேவையில்லை என்றும் எழுதி வைக்கலாம். ஏனென்றால் அந்த வேத பகுதி அவிசுவாசிகளுக்காக எழுதப்பட்டதே அல்ல. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை மட்டுமே மேல் வீட்டரைக்கு அழைத்துச் சென்று அவர்கள் வளருவதற்கான காரியங்களை அவர்களோடு பேசினார். வேறு எந்த சுவிசேஷ எழுத்தாளரும் இவைகளை எழுதவில்லை. ஏனென்றால் அவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக மட்டும் இந்த உலகத்திற்கு காட்ட விரும்பினார்கள். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஏன் யோவானும் அந்த விதமான ஒரு சுவிசேஷத்தை எழுதவில்லை என்று கேட்கலாம். ஏன் அவ்வாறு எழுதவில்லை என்றால், விசுவாசிகளுடைய வளர்ச்சிக்காக அவர் அந்த சுவிசேஷத்தை எழுதினார். எனவே மற்ற சுவிசேஷங்களைப் போல எழுதவில்லை. மற்றவர்களை விட யோவானே உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து அதிகமாய் சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலன் பவுலும் கூறும்பொழுது, கிறிஸ்துவை சரீரத்திலே நாம் அறிவோம், ஆனால் இனி நாம் அவ்வாறு அறியப் போவதில்லை என்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவையே நாம் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். எனவே இந்த காரணங்களினாலே யோவானும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து 7 முறை தெளிவாக எழுதுகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு முதலாவது மகதலேனா மரியாளுக்கு காட்சியளித்ததை எழுதியிருக்கிறார். இரண்டாவதாக மேல் வீட்டறையிலிருந்த சீடர்களுக்கு காட்சியளித்ததை குறித்தும், அப்பொழுது தோமா இல்லாத ஒரு சூழ்நிலையையும் எழுதியிருக்கிறார். 3வது முறை தோமா இருந்தபொழுது இயேசு அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். இவைகளை 20வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். பின்னர் அவர் கலிலேய கடலோரத்திலே காட்சி கொடுத்ததை குறித்து எழுதுகிறார். அநேக சீடர்கள் மீன்பிடிக்கும்படியாக சென்றிருந்தார்கள். அவர்களை கரைக்கு அழைத்து ஏதாவது மீன் இருக்கிறதா என்று கேட்கிறார். யோவான் 21வது அதிகாரம் 5வது வசனத்திலே இதை பார்க்கிறோம். இதே கேள்வியை ஒரு நாள் அவர் என்னை பார்த்தும் உங்களை பார்த்தும் கேட்கப் போகிறார். சமீபத்திலே நீங்கள் ஏதாவது மீன் பிடித்திருக்கிறீர்களா? அவர் சொல்லுகிறவனமாக மட்டுமே நாம் மீன் பிடிக்க முடியும். பின்னர் அவர்களுக்காக காலை உணவை அவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஆம் அருமையான சகோதரனை சகோதரியே, ஒவ்வொரு நாள் காலையிலேயும் உங்களை அவர் போஷிக்க விரும்புகிறார். மதியத்திலேயும் மாலையிலும் கூட ஆவிக்குரிய உணவினாலே அவர் உங்களை போஷிக்க விரும்புகிறார். பின்னர்தான் சீமோனை பார்த்து, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, நீ ஒரு வேத சாஸ்திர கல்லூரியிலே கற்று பட்டம் பெற்றால்தான் எனக்கு ஊழியம் செய்ய முடியும் என்று சொல்லவில்லை. அவர் கேட்ட கேள்வி, நீ என்னை நேசிக்கிறாயா என்பதே. அந்த ஒன்றுதான் அதற்கான விதிமுறை. இவ்வாறு நான் கூறுவதனாலே தவறாக என்னை புரிந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் இயேசுவை நேசிப்பீர்கள் என்றால் ஊழியத்திற்காக நீங்கள் ஆயத்தப்படுவதற்காக ஒரு வேத சாஸ்திர கல்லூரிக்கு செல்லலாம். ஆனால் அவர் அறிந்து கொள்ள விரும்புகிற முதல் காரியம், நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா என்பதுதான். இன்றைக்கு எண்ணற்ற மக்கள் அவருக்கு ஊழியம் செய்யாமல், அவருக்கு சேவை செய்யாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் அவரை நேசிக்கவில்லை. தொடர்ந்து வருகிற பகுதியிலே பேதுருவின் இரத்த சாட்சியான மரணத்தை குறித்து குறிப்பிடுகிறார். ஆனால் யோவான் தொடர்ந்து வாழப்போகிறார். ஏனென்றால் இந்த சுவிசேஷத்தை அவர் எழுத வேண்டும். 3 நிருபங்களை அவர் எழுத வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் எழுத வேண்டும். இந்த 7 இடங்களிலேதான் உயிர்த்தெழுந்த இயேசு காட்சி கொடுத்ததை குறித்து யோவான் குறிப்பிட்டிருக்கிறார். இவை எல்லாமே விசுவாசிகளுக்குரிய நிகழ்ச்சிகள். இன்றைக்கும் இந்த சம்பவங்களை வாசிக்கும் பொழுது நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்திலே அந்நாட்களிலே தேவனை அறியாத மக்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருந்தது. அது வினோதமான ஒரு காரியமாகவே தெரிகிறது. ஷெலிகல் என்பவர் சொல்லும்பொழுது, சீனாவிற்கு சென்ற புத்த ஊழியர்கள் மேசியாவை தேடிச் சென்ற சீன துறவிகளை கண்டார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவர் வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா மக்கள் மத்தியிலேயும் இருந்து கொண்டிருந்தது. எங்கிருந்து வந்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் கிழக்கிலிருந்து எருசலேமை நோக்கி அந்த ஞானிகள் வந்து, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்கள். மிக அற்புதமான வகையிலே இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் விசுவாசிகளின் தேவையை சந்திக்கிறதா இருக்கிறது. மட்டுமல்ல, கிழக்கத்திய நாட்டு மக்களுக்காகவும் இது சிறப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. கிழக்கத்திய மக்கள் என்று சொல்லும்பொழுது எகிப்தியர்கள், பாபிலோனியர்கள், பெர்சியர்கள் மட்டுமல்ல, இந்தியாவிலும் சீன தேசத்திலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களை இது குறிக்கிறது. இந்நாட்களிலும் கூட இந்த எல்லா இடங்களையும் குறித்து அதிகமாக உலகத்தின் மற்ற பகுதிகளுக்கு தெரிகிறதில்லை. திபெத் மற்றும் மங்கோலியர்கள் வாழும் இடத்தை குறித்து என்ன நடக்கிறது என்று உலகத்திற்கு தெரியாது. எனவே இன்னமும் மறைபொருளான கிழக்கு என்றுதான் இதை சொல்ல வேண்டும். நாம் கிழக்கத்திய நாடுகளை குறித்து அறிந்திருக்கிற ஒரு உண்மை, இங்கே செல்வ செழிப்பு உண்டு, அடுத்தாற்போல தருத்திரமும் உண்டு. இப்படிப்பட்ட மறைவான தேசத்திலிருந்தே இயேசுவை பார்க்க அந்த ஞானிகள் புறப்பட்டு போனார்கள். அவர்கள் பொன், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம் ஆகியவற்றை கொண்டு வந்தார்கள். இங்கே அநேக கேள்விகளுக்கு விடை வேண்டியதாயிருக்கிறது. இந்த கிழக்கத்திய மேன்மை குறித்து கேள்விப்பட்டிருப்பதைப் போல அங்கே நம்ப முடியாத அளவு செல்வ செழிப்பு உண்டு. இன்றும் அது இருக்கிறது. மிக அலங்காரமான அரண்மனைகள், முத்துக்கள், வைடூரியங்கள் அத்தனையும் உண்டு. உண்மையாகவே கொலம்பஸ் இந்தியாவை வந்து அடைய வேண்டும் என்பதற்காகவே புறப்பட்டார். ஆனால் அந்த நேரத்திலே போய் அவர் அமெரிக்காவை கண்டுபிடித்தார். கிழக்கிலிருந்தும் செல்வ செழிப்பிலே கொஞ்சம் கொண்டு வர வேண்டும் என்று புறப்பட்ட அவர், புதிய ஒரு பாதையை அமைக்க வேண்டும் என்று நினைத்த அவர் எதிர்பாராமல் தான் அமெரிக்காவை கண்டறிந்தார். செல்வ செழிப்பின் மத்தியிலே தந்திரமும் நிறைந்ததாய் இருந்தது. இன்றும் கோடிக்கணக்கான மக்கள் குடிக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் பட்டினியினாலே மடிகிறார்கள். தரித்திரராயிருக்கிறவர்கள் தங்களுக்கு உதவி வேண்டும் என்று அழுதாலும் அவருடைய தேவையை சந்திக்க செல்வ செழிப்பில் வாழ்கிறவர்கள் எந்த விடையையும் கண்டுகொள்ளவில்லை. கிழக்கத்திய மக்கள் எவ்வளவோ விடுதலை பெற்றவர்களாய் இருக்கிறார்கள், இருந்தாலும் திருப்தி இல்லை. எத்தனையோ விதமான மதங்கள் இங்கே இருக்கின்றன, ஆனாலும் எண்ணற்ற மக்கள் சமாதானம் பெறவில்லை. இப்படிப்பட்ட ஒரு பின்னணியத்திலே இருந்துதான் ஞானிகள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, அவரை காண்பதற்காக கிழக்கிலிருந்து வருகிறோம், நாங்கள் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வந்தார்கள். அவர்களுக்கு ரட்சிப்பு தேவையானதாய் இருந்தது. அவர்கள் விரும்பிய ரட்சிப்பை எந்த ஒரு மார்க்கமும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. இந்த கிழக்கத்திய மக்கள் யோவான் சுசேஷத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். யோவான் சுசேஷத்திலே ஒரு குறிப்பிட்ட வகையான மனது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மனநிலை உள்ளவருடைய தேவையை இயேசு கிறிஸ்து மட்டுமே சந்திக்க முடியும். அதைத்தான் யோவான் வெளிப்படுத்தியிருக்கிறார். பரலோகத்தின் மகிமையிலிருந்து அவர் புறப்பட்டு வந்தார். நாம் எண்ணி பார்க்கக்கூடிய ஆதி காலத்திற்கு முன்பே இருக்கும் அந்த வார்த்தை மாம்சமாகி மனிதர்கள் மத்தியிலே நடந்து தெரிந்தார். கிழக்கு நாடுகளிலே சமயம் இருந்தது. இஸ்ரவேல் மக்களும் உலகத்தின் இந்த கிழக்கு பகுதியைச் சேர்ந்தவர்கள்தான். இந்த கிழக்கு தேசங்களிலே அநேக சமயங்கள் உண்டு. வழிபாட்டு ஸ்தலங்களும் செழிப்பான சடங்காச்சாரங்களும் பல வகையான பழக்க வழக்கங்களும் உண்டு. யோவான் சுசேஷத்தில் அவர் சொல்லும்பொழுது வெளிப்படையாக முதலாவது இயேசு செய்த காரியம் அந்நாளிலே இருந்த தேவாலயத்திற்குள்ளே பிரவேசித்து அதை சுத்தம் செய்தார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அங்கே இருந்த மக்களுக்கு அவர் சொல்ல விரும்பிய சத்தியம் என்ன? தேவன் பரிசுத்தர். பரிசுத்தமான தேவனை தொழுது கொள்ள நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். தவறான காரியங்களோடு கூட, தீமையான காரியங்களோடு கூட ஒத்துப்போகிறவர்களாய் இருக்கக்கூடாது. பரிசேயனாகிய நிக்கோதேமு ஒரு நாள் இரவு இயேசுவினிடத்திலே வந்தான். இதை குறித்து யோவான் மட்டுமே எழுதியிருக்கிறார். அவன் உடம்பெல்லாம் சமயம் சார்ந்தவனாய் இருந்தான். அவனை பார்த்தும் இயேசு, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். பழைய சமயத்தை தூர எறிந்துவிட்டு புதிய ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொள்ள வேண்டியவனாய் இருந்தான். பழைய உடைகளை சீர்படுத்துவதற்காக இயேசு வரவில்லை, புதிய நீதியின் வஸ்திரத்தை கொடுக்கவே அவர் வந்தார். அதை உடுத்திய ஒருவன் தான் பரிசுத்த தேவனுக்கு முன்னாலே நிற்க முடியும். உலகத்தின் இந்த கிழக்கு பகுதி இந்த நீதியின் வஸ்திரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டியதாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, உலகத்தின் இந்த பகுதியிலே பெண்கள் குறைவாக எண்ணப்படுகிறார்கள், நடத்தப்படுகிறார்கள். கருவிலேயே அது ஒரு பெண்ணானால் அதை கொலை செய்யும் பழக்கமும் இன்றும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பெண் சமுதாயத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏனென்றால் அவர் இந்த உலகத்திலே ஒரு பெண்ணின் மூலமாகவே பிறந்தார். ஆட்சி செய்கிறவர்கள் அந்தப்புறம் என்ற பெயரிலே பெண்களை நடத்தும் சூழ்நிலையிலேயும் இயேசு கானாவூரிலே திருமண வீட்டிற்கு சென்றார். குடும்ப வாழ்க்கையை அவர் ஆசீர்வதித்தார். ஒரு கிணற்றண்டையிலே உட்கார்ந்து கேள்விக்குறியான ஒரு பெண்ணோடு பேசிக் கொண்டிருந்தார். அந்த பெண்ணுக்காகவும் பின்னாலே அவர் மரித்தார். எப்படி ஒரு ஆண் மகனுடைய ஆத்மா வெளியேற பெற்றதோ, அதேபோல பெண்களுடைய ஆத்மாவும் வெளியேற பெற்றது என்பதை தெளிவுபடுத்தினார். 5000 பேரை போஷித்ததை தொடர்ந்து அவர்களுக்கு அநேக ஆழமான சத்தியங்களை எடுத்துக் கூறினார். இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொன்ன 7 முக்கியமான காரியங்களை யோவான் சுசேஷத்திலே நாம் பார்க்கலாம். நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், நானே ஜீவாப்பம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், நானே வாசல், நானே நல்ல மெய்ப்பன் என்றும் கூறியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தமது சீடர்கள் முன்னாலே செய்த அநேக அற்புதங்கள் இங்கே எழுதப்படவில்லை. ஆனால் யோவான் சுசேஷம் எழுதப்பட்டதன் நோக்கத்தை யோவான் 20:30-31 தெளிவாய் சொல்லியிருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். யோவான் 20:30-31. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இன்னைக்கு மனிதனுக்கு தேவை சமயமல்ல, வாழ்க்கை. இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்னதாக சில முக்கியமான குறிப்புகளை நான் கூறுகிறேன். மத்தேயும் மார்க்கும் இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். லூக்கா இயேசுக்குரிய ஊமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த இரண்டையுமே யோவான் செய்யவில்லை. யோவான் சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிற அற்புதங்கள் அடையாளங்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பத்தை குறித்து சொன்னதைத் தொடர்ந்து 5000 ஜனங்களை போஷித்தார். யோவான் சுசேஷத்திலே 11 குறிப்பான அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுசேஷத்திலே எந்த ஓமையையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஒரே ஒரு முறை ஓமை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே பாரபோல் என்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை, பரோமியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நல்ல மேய்ப்பனை குறித்த செய்தியானது ஓமை அல்ல, அது ஒரு செய்தி. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே மறுநாள் மறுநாள் என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். அதாவது தொடர்ச்சியாக காரியங்கள் கூறப்பட்டிருப்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. யோவான் பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எழுதுகிறார். யோர்தான் கப்பாலே இருக்கிற பெத்தாபரா என்று சொல்கிறார், கலிலேயாவிலே உள்ள கானா என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகம் மிக தெளிவாக இந்த சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதேவேளையிலே அவருடைய மனித தன்மையும் மறைக்கப்படவில்லை. யோவான் மட்டுமே இயேசு கிறிஸ்து சமாரியாவின் வழியாக சென்றதை குறித்தும் சமாரிய பெண்ணிடத்திலே பேசியதை குறித்தும் எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடித்ததை குறித்தும் யோவான் எழுதியிருக்கிறார். இயேசு என்ற வார்த்தையே அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசுவின் தெய்வீகத்தை முக்கியத்துவப்படுத்தி எழுதும்பொழுது ஏன் அவர் கிறிஸ்து என்ற வார்த்தையை அதிகம் பயன்படுத்தவில்லை என்ற கேள்வி எழும்புகிறது. ஏன் தெரியுமா? தேவன் மனிதனானார். யோவான் 16:28 வசனத்திலே இயேசு சொல்லும்பொழுது, நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று கூறியிருப்பதை யோவான் குறிப்பிட்டிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் மனிதனானார். ஏன் மனிதனானார்? பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் பரிசுத்தமான தெய்வத்தின் அண்டை வந்து சேர முடியாது என்பதை அறிந்த பிதாவினுடைய விருப்பப்படி இயேசு உலகத்திலே மனிதனானார். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே தண்டனையை அனுபவிக்கும்படியாகவே அவர் வந்தார். எந்த நோக்கத்தோடு வந்தாரோ அதை செய்து முடித்தார். இன்றைக்கும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நாம் விசுவாசித்து அவரை நம்முடைய இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒத்துக்கொள்ளும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பையும் பாவத்திலிருந்து விடுதலையையும் நித்திய நித்தியமான ஜீவனையும் நாம் பெற்றுக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் தருவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறோம். நீரே எங்களுக்கு ஜீவனும், நீரே எங்களுக்கு பலனும், நீரே எங்களுக்கு வழியும் சத்தியமுமாயிருந்து இந்த வசனங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது புதிய ஜீவனை பெற்றுக் கொண்டவர்களாய் மாறத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் எல்லாரும் மேலும் மேலும் வளரவும், உமை பிரியப்படுத்தும் ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்லவும் தொடர்ந்து நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த குறிப்பிட்ட நேரத்திலே வேத புஸ்தகங்களோடு உம்முடைய பாதத்திலே உட்கார்ந்து நாங்கள் உம்முடைய வசனங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு துணை செய்யும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:15. 1 தெசலோனிக்கேயர் 5:15.